தமிழ்நாட்டின் மதுரையை அடுத்த கீழடியில் 2000 ஆண்டுகள் பழமையான தொல்லியல் நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது என்றும், இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3500 ஆண்டுகள் பழமையான பானை குறியீடுகளும் பல 100 ஆண்டுகளாக இயங்கி வந்த இரும்பு உருக்காலை குறித்த தடயங்களும் கிடைத்துள்ளன என்று செய்தி வழியாக அறிந்தோம். இதுகுறித்து மேலதிகமாக அறிவதற்காக இந்த கண்டுபிடிப்புகளை செய்து வரும் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக்கழகத்தின் நிறுவனர் மங்கனூர் ஆ. மணிகண்டன் அவர்களை தொடர்பு கொண்டோம். வணக்கம் மங்கனூர் ஆ. மணிகண்டன், முதலில் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தாருங்களேன்.
ஐயா, நான் புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக தமிழர் நாகரிகம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற தன்னார்வத்தின் காரணமாக இந்த துறையிலே நான் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய முதல் பணியாக 2011 தமிழ் எண்கள் பொறிக்கப்பட்ட மயில்கல்லை முதலாவதாக கண்டறிந்து அதற்கு தொடர்ச்சியாக இந்த ஆய்விலே தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஐயா,
நீங்கள் மேல்நிலை பள்ளியிலே என்ன பாடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா?
ஐயா, அறிவியல் பாடம், விஞ்ஞானம். 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விஞ்ஞானம் போய்த்துக் கொண்டிருக்கிறேன்.
சரி, ஒரு விஞ்ஞான ஆசிரியருக்கு அகழாய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றியது?
இதற்கு அடிப்படை காரணம் என்றால் தமிழ் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடு என்று வைத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழருடைய வளர்ச்சி, நாகரிகம் சார்ந்த பதிவுகள் பெரும்பாலும் எங்கள் பகுதியில மிகுதியாக கிடைக்கிறது. அதை முழுமையாக பதிவு செய்கிற நிலை இல்லாத காரணத்தால் என்னுடைய நண்பர்களோடு இணைத்துக் கொண்டு இந்த பணியில இணைந்து கொண்டிருக்கிறேன்.
உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து இதற்காக ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று அறிகிறோம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆமாங்க, அந்த அமைப்பு ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன். கடந்த 2015 முதலாக ஒரு அமைப்பாக இயங்கி கொண்டிருந்தது. அதுக்கு முன்பு நண்பர்களை இணைத்துக் கொண்டு தனித்தனி குழுக்களாக பெயர் ஏதுமின்றி நாங்களாக இயங்கி கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு எங்களது குழுவிலே மூத்த தொழில் ஆர்வலர்கள் எல்லாம் இணைத்துக் கொண்டு ஒரு அமைப்பாக உருவெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு வந்தது. அந்த அடிப்படையில் கல்வெட்டு ஆராய்ச்சியில் பெரும்பாலான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திய மேலப்பனையூர் கருராஜேந்திரன் ஐயா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு, அதுடன் இந்த கல்வெட்டின் மீதும் அல்லது தமிழ் நாகரிகம் மீதும் அதிக ஈடுபாடு கொண்ட நண்பர்கள் எல்லாம் இணைத்துக் கொண்டு புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக்கழகம் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது நீங்கள் சொன்ன பட்டியலில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று யாரையும் நீங்கள் குறிப்பிடவில்லையே
ஐயா? தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று சொன்னோம்னா, நாங்க இப்போ ஆய்வை வந்து முதல்கட்ட ஆய்வுகளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதுல பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எனக்கு இது சார்ந்த ஆய்வுகளை செய்வதில் எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது. என்னுடைய மாணவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்பை இளம் விஞ்ஞானிகளுக்கான இந்திய தேசிய அளவில் மிகச்சிறந்த ஆய்வுகளை வெளிப்படுத்தி இந்திய அரசினுடைய சஞ்சிகையிலே வெளிவந்திருக்கிறது. 2008-09 ஆண்டுக்கான தேசிய அளவில் நடைபெற்ற குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் எங்களுடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தியதாக வெளிப்படுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக எனக்கு இந்த ஆய்வுகளில் மீது அதிக ஈடுபாடு உண்டு. அதற்கு முன்பிருந்து நான் கல்லூரி காலங்களிலிருந்தும் பல்வேறு ஆய்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதில் தமிழ் ஆய்வுக் கட்டுரைகளை சமைப்பதில் என்னுடைய முழு பணியையும் செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே அந்த கல்வெட்டு சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிற ஐயா கரு ராஜேந்திரன் அவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான கல்வெட்டுகள் அவரால், அதாவது படியெடுக்கப்படாத கல்வெட்டுகள் அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அவரும் நானும் இதை
என்னுடைய
முதல் கண்டுபிடிப்பு என்று சொன்னால், நான் தமிழ் எண்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை கூழையான் விடுதி என்கிற ஊரில் கண்டுபிடித்தேன். அது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆங்கிலேயர்களுடைய காலத்திலே வைக்கப்பட்ட ஒரு மைல்கல். அதுல என்ன சிறப்புன்னா, அப்பொழுது அதுல ரோமன் எண்களும் தமிழ் எண்கள் மட்டுமே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உபயோகத்தில் இருக்கிற இந்த அரபிய எண்கள் அதில் இல்லை. இதன் மூலமாக நம் 18ஆம் நூற்றாண்டில் தமிழர்கள், குறிப்பாக புதுக்கோட்டை பகுதியில் இருந்த தமிழர்கள் வந்து தமிழ் எண்கள் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்திருந்தது என்பதை நாம் அதுல வந்து நிறுவுவதற்கான ஒரு ஆய்வுகள். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிமக்கள் அந்த எண்களை தெரிந்திருந்தார்கள், எந்த வகையான எண்களை புழக்கத்தில் வைத்திருந்தார்கள் என்பதற்கு அந்த மயில்கல் ஒரு நல்ல சான்று. ஏன்னா குதிரை ஓட்டுகிறவன் அந்த சாரதிக்கு தமிழ் எண்கள் பொறிக்கப்பட்டிருந்தது தெரிந்திருக்க வேண்டும். பயணம் செய்த வெள்ளையர் ரோமன் எண்களை பயன்படுத்திக்க வேண்டும். அந்த வகையில் மேல்புறத்திலே ஆதனக்கோட்டை என்கிற ஊரை குறிக்கப்பட்டு அது அதன் கீழ்ப்புறத்திலே நமது தமிழ் எண்களில் அதற்கான தூரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை என்று குறிக்கப்பட்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் குறிக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழ் எண்கள் அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை 9 மைல் தூரம் என்பதை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழ் எண்ணில. இப்பொழுது புறக்கத்தில் இருக்கிற ரோமன் எண்ணிலும் குறிப்பிட்டிருக்கும். ஆனால் நம்ம இது பார்க்க வேண்டியது, தற்போது புழக்கத்தில் இருக்கிற இந்த எண் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த எண்ணும் தமிழிலிருந்து தோன்றியது என்று சொன்னாலும் தமிழ் எண்களே மட்டுமே முழுக்க முழுக்க தமிழ் எண்கள் அந்த வடிவத்திலேயே 18ஆம் நூற்றாண்டு வரை நமது மக்கள் பயன்பாட்டில் வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு நல்ல சான்று. இது சார்ந்து என்னுடைய மேலாய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கான தகவலையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன்.
இவை தவிர அந்த காலத்திலே அவர்கள் எப்படி இந்த கல்வெட்டுகளை எழுதினார்கள் என்பதையும் நீங்கள் கண்டுபிடித்திருப்பதாக வாசித்தேன்.
நொடியூர் என்கிற ஊர்ல கல்வெட்டு எழுதும் முறை, அதாவது இப்பொழுது கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு, நேராக எழுதப்பட்டிருக்கு, இது எப்படி எழுதுனாங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். இது சார்ந்த கல்வெட்டு எப்படி எழுதியிருப்பாங்கிற விவரம் இதுவரையில கல்வெட்டு துறையில குறிப்பிடப்படவில்லை. இப்ப கல்வெட்டு எழுதுவதற்கான ஒரு சான்று உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே மூன்று இடங்களிலே நாங்க எங்களுடைய குழு ஐயா ராஜேந்திரன் ஐயாவும் நானும் கலப்பணி மேற்கொண்டு கண்டுபிடித்திருக்கிறோம். அது என்னன்னா, அந்த கல்வெட்டு எழுதுவதற்கு முன்னதாக ஒரு வரைவு செங்கோட்டு உருவத்தை வரைவு செங்கோட்டு எழுத்தை எழுதிவிட்டு அதன் மீது பொறிக்கப்படும் கல்வெட்டு பொறிக்கப்படும். அது 13 நூற்றாண்டிலே அவ்வாறு பொறிக்கப்பட்ட போது ஏதோ சண்டையின் காரணமாக அல்லது போர் வந்ததன் காரணமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அது மாதிரி புதுக்கோட்டையில் திருவடையாப்பட்டி என்கிற ஊரிலும், நார்த்தாமலையிலே கடம்பர் கோவிலும், நொடியூர் சிவன் கோயிலிலும் கல்வெட்டு பொறிக்கப்படுவதற்கு தயாராக வைத்திருந்த நிலையில், கூடெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எழுதி வச்சிருந்தாங்க, அந்த நிலையில் அதை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சான்றுகள் கிடைத்திருப்பது ஒரு அரிய சான்று. கல்வெட்டும் எழுதும் முறை எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு கண்டுபிடிப்பு.
தமிழர்கள் இறந்தவர்களை ஈமத்தாளியில் அடக்கம் செய்ததாகவும் அவற்றை நீங்கள் கண்டுபிடித்ததாகவும் வாசித்தேன்.
இந்த தாழி பொறுத்த வரைக்கும் இதுவரையில நம்ம தமிழகத்தினுடைய பெருவாரியான இடங்கள்ல இந்த மாதிரியான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப குறிப்பாக எனது ஊருக்கு அருகிலே கூட ஒரு பழங்கால வாழிடம் இருக்கிறது, அதை நான் ஏற்கனவே வெளிப்படுத்திருக்கிறேன். தற்போது அம்பலத்தல் என்கிற ஒரு இடம், அத கீரமங்கலம் என்கிற ஊருக்கு அருகில் இருக்கிற அம்பலத்திடல் அப்படிங்கிற பகுதி, அதாவது அது மங்கள நாடு ராமசாமிபுரம் அது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு எல்லை பகுதியாக இருக்கிற ஒரு பகுதி, அதுல ஏற்கனவே என்னுடைய நண்பர் பத்திரிகையாளர் பகத்சிங் 2004 அந்த இடத்த போய் பார்த்துட்டு அங்கு உள்ள விஷயங்களை ஒரு பத்திரிகை செய்தியாக அங்கு இருந்திருக்க வேண்டும் என்கிற செய்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு தற்போது மேலாய்வு செய்வதற்காக அவர்கள் பலரிடம் கோரிக்கை வைத்திருப்பார்கள் போலும், எனினும் என் நண்பர் என்கிற முறையில் என்னை அழைத்திருந்தார். எங்களது குழு அங்கு கலாய்வு மேற்கொண்டது. அந்த மேல்புறத்திலேயே ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு சூழல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்களாக நிறைய கருப்பு வெள்ளை பானை ஓடுகள் அங்க கிடக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இப்பொழுது உருக்கு உலோகங்களை உருக்குவதற்கான அந்த உலோக கழிவுகளும் அந்த உருக்கு குழாய்களும் அந்த பகுதியில காண முடியும். இப்போ புதுக்கோட்டையினுடைய அடுத்த கட்ட ஆய்விலேயே கூட நான் மேற்பன பொற்பனை கோட்டையிலே இது சார்ந்த இது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இது பொற்பனை கோட்டைக்கு முந்தையதாக இந்த இடத்துல நான் செய்த ஆய்வுல இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குது. அதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற எழுத்து முறை என்பது கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான எழுத்து முறை இருந்திருக்க வேண்டும் நம்ம கருதலாம். அது 6 ஆற்றங்கரை ஓரம் இருக்குது, அங்கிருந்து கடற்கரை மிக அருகாமையில இருக்குது. எனவே கடற்கரை தொடர்புகள் அந்த பகுதி மக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 173 ஏக்கர்ல இந்த நிலம் இருக்குது. ஆதிச்சநல்லூருக்கு நிகரான ஒரு இடமா இது இருக்கலாம்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக்கழக நிறுவனர் மங்கனூர் ஆ மணிகண்டன் அவர்களை நேர்கண்டு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
எனவே இந்த இடத்துல வந்து மேலாய்வு செய்யற போது இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும். இப்ப நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வகையான குறியீடுகள் அந்த இடத்துல எடுத்தோம். அந்த குறியீடுகள் பாத்தீங்கன்னா வந்து கிரேக்கத்திலையும் இலங்கையிலும் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலும், அடுத்து செம்பியன் கண்டியூர்னு சொல்லக்கூடிய இப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற முன்னாடி பழைய தஞ்சாவூரில் இருந்த அந்த ஊர் செம்பியன் கண்டூரிலும் இருக்கிற அந்த குறியீடுகள் அப்படியே இங்க இருக்கக்கூடிய குறியீடுகளை ஒத்து போவதன் மூலமாக நாம இந்த குறியீடுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மூலமா எழுத்து தோன்றியதற்கு முன்பு என்பதை தொழிலாளர்கள் கருதுறாங்க. எனவே நாம என்ன இதை கருதுறோம்னா, இது உலகம் முழுக்கவும் ஒரு மொழியே பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம ஒரு தரவாக எடுத்துக்கொள்ள முடியும். பெரும்பாலும் இந்த குறியீடுகளை பொறுத்தவரையில கிரேக்கத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் இந்த குறியீடுல ஒரு வீரன் புதைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு குறியீடாக தலையில் சூளம் போன்ற அமைப்பு சொல்றாங்க. இப்ப நான் இந்திய தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 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 இனம் சார்ந்த ஒருவர் புதைக்கப்பட்டிருந்தாருங்கன்னா ஒரு இனக்குறியீடுன்னு இதை கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனக்குறியீடுன்னு கருதுவது என்பது என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையிலே நான் வந்து எல்லா இடங்களிலும் கிடைத்திருக்கிறதுனால இது எனக்கு ஒரு ஒற்றை மொழி உலகம் முழுவதும் பேசப்பட்டிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் கருதி இருக்கிறேன். ஐயா,
இந்த உருக்கு ஆலைகள் என்று சொன்னீர்கள் ஐயா, என்ன மாதிரியான உலோகங்கள், அதாவது இரும்பு அல்லது செம்பு அல்லது பித்தளை, என்ன மாதிரியான உலோகங்களை உருக்கியதை கண்டுபிடித்தீர்கள்?
இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உருக்கு உலையினுடைய உலக உருளை, அதாவது சுடுமண் உருளைகள் மட்டும் 1-2 இடங்கள்ல கிடக்குது. ஆனா இன்னும் அந்த அகழ்வாய்வு செஞ்சாதான் முழுமையா எடுக்க முடியுங்க அந்த இடத்துல. ஆனால் நான் வந்து புதுக்கோட்டை அருகில வந்து ஒரு பழங்கால உருக்காலை ஒன்றை எங்களது குழு வந்து ஒரு மரபு நடையில் மாதம் ஒரு முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களது அமைப்பினுடைய ஒரு துணை செயலாக இதை மேற்கொண்டிருக்கிறோம். இதுல இரண்டு பயணங்கள் தற்போது இதுவரையில மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுல எங்களுடைய கன்னி முயற்சியாக மேற்கொள்ளப்பட்ட பொற்பனை கோட்டைக்கு பயணம் செய்தல், அதாவது சங்ககால கோட்டை, அங்கு பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு ஒன்றை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அங்கு இருக்க நீராவி குளம் என்கிற இடத்திலிருந்து. அப்ப அந்த கோட்டை, சங்ககால கோட்டை என்பதற்கு அந்த செங்கல் கல்ல எழுத்துக்கு முந்தைய சில குறியீடுகளை நாம வந்து அங்கு உள்ள செங்கற்கல்ல பார்த்திருக்கோம். அதனால் அது சார்ந்த தரவுகள் திரட்டி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய பயணத்திலே அருகாமையில் இருந்த அந்த ஒரு செம்புராங்கல்லிலே ஒரு குழி போன்ற அமைப்புகளை பார்த்தோம். அந்த அமைப்புகளுடைய மேல் புறத்தில் இருந்த வரந்திகள், இந்த அமைப்புகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வந்து பிறகு இந்த அமைப்பு சார்ந்த தரவுகளை திரட்டும் பொழுது இது ஒரு இரும்பு உருக்கு உலையோ அல்லது செப்பு உலகோ இருந்திருக்க வேண்டும். இதை ஏன் நம்ம சொன்னோம்னா, இதே மாதிரி அர்மேனியாவிலையும் கிரேக்க நாட்டில் ஏதன்ஸ்ல இருக்கிற அர்த்திகாங்கிற இடத்துலையும் இதே பாறை அமைப்புல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததை நம்ம தொல்லியல் புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த இடமும் அதோடு ஒத்து போவதை நம்ம வந்து முடிவு செய்து, சரி இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் இது சார்ந்த பக்கத்தரவுகள் இருக்க வேண்டும் எனில் இங்கு மற்ற இரண்டாம் நிலை உருக்கு ஆலைகள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக அந்த பகுதி முழுக்கவும் எங்களது குழுவின் பல்வேறு குழு 2-3 குழுக்களாக பிரிந்து கொண்டு பயணித்ததன் விளைவாக பொற்பனைக்கோட்டையினுடைய தெற்கு புறத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கான இடங்களில் முழுக்க அந்த சுடுமண் உருளைகளும் கழிவுகள், உலோக கழிவுகள், அந்த உலைகள், உலோக உலைகள், இது எல்லாம் இரண்டாம் நிலை உருக்கு ஆலைக்கு உள்ள அனைத்து பதிவுகளும் அந்த இடத்துல எங்களால் காண முடியும். அதெல்லாம் பார்த்த பிறகு இதற்கும் அதற்குமான இரண்டாம் கட்ட உருக்கு ஆலை அமைப்பு தான் இது இருந்ததை நாங்கள் உறுதி செய்து கொண்டு பத்திரிகைகளில் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இப்ப இது சார்ந்து இந்திய தொல்லியல் துறைக்கு அறிக்கை சமர்ப்பித்து இருக்கிறோம். அவர்களை வரவழைத்து அந்த இடத்தில் அகழாய்வு மேற்கொள்வது குறித்தும், ஏற்கனவே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் இதுவரையில பதிவு மேற்கொள்ளப்படாத நிலையில் எங்களது இந்த அடையாளப்படுத்துதல் என்பது இந்திய தொழில் துறைக்கும் நமது தமிழ் சமூகம் ஒரு மேம்பட்ட சமூகமாக 2500 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இங்கு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல அடையாளமாகவும் இது நாம் பார்க்கலாம்.
நல்லது மணிகண்டன், என்னிடம் சில தமிழ்நாட்டு தொல்லியல் துறை வெளியிட்ட நூல்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் என்று ஒவ்வொரு மாவட்டமாக சில புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றின் முகவுரையில் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை ஆணையர், அப்போதைய ஆணையர் என்று நினைக்கிறேன், டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் எழுதியிருக்கிறார், ஏதாவது பழைய பொருள் ஒன்றை கண்டால் அல்லது கல்வெட்டை கண்டால் தமக்கு அறிவிக்குமாறும் தாம் அது குறித்த அகழாய்வை ஆராய்ச்சியை மேற்கொள்வோம் என்றும். ஆனால் நீங்கள் ஒரு பெட்டியிலே சொல்லியிருக்கிறீர்கள், தொல்லியல் துறை உங்களுக்கு எந்தவித ஆதரவையும் வழங்கவில்லை என்று. எனக்கு குழப்பமாக இருக்கிறது.
ஐயா, ஏற்கனவே நாங்கள் அதே மயில்கள் சார்ந்த அந்த ஆய்வுல அப்பொழுது வெளிப்படுத்தியிருந்தோம். ஆனால் நான் கடிதம் எழுதி தொல்லியல் துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் என்னுடைய மயில்கல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இப்போ ஒரு மாதத்திற்கு முன்பாக நான் கண்டுபிடித்திருக்கிற மயில்கல்களை புதுக்கோட்டை அருங்காட்சியகத்துடைய காப்பாட்சியர் தங்களிடம் வந்து ஒப்படைத்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப அந்த அடிப்படையில எங்களுடைய குழு அந்த தற்போது கேட்பாளர்கிட்ட கிடைக்கிற அந்த தமிழ் எண்கள் பொறிக்கப்பட்ட மயில்கல்களை நாங்கள் விரைவில் ஒரு வார காலத்திற்குள்ளாக அதை ஒப்படைக்கிறோம். இது முதல் கட்டம். அடுத்து ஐயா, நான் கற்றளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கற்றளி கோயில்கள் 8 இருக்கிறது. மேலும் ஒரு கற்றளி இருந்ததை விசலூர் என்கிற ஊரர், எங்க குழுவை சார்ந்த ரமேஷ் முத்தையன் என்கிற அந்த நண்பர் அதை பார்த்திருந்தார். நாங்கள் அந்த இடத்திற்கு மேலாய்வு செய்து அந்த இடத்துல ஒரு அருமையான கற்றளி இருந்ததை விசலூர், அதாவது குடுமியான்மலை அருகில இருப்பதை கண்டுபிடித்து வெளிப்படுத்தியிருந்தோம். அதன் பிறகு அந்த இடம் சார்ந்து தமிழக தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் வந்து அந்த இடத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட ஒரு அபூர்வமான சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. முருகன் யானையிலே அமர்ந்த நிலையில் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து சேஸ்தா தேவி என்று அழைக்கப்படுகிற தம்பையினுடைய சிலையும் அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம கோலத்தில் இருக்கிற விஷ்ணு சிலையும் அங்கே இருக்கிறது. இந்த இடங்கள் வந்து அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். கற்றளுடைய மேல் கோபுரம் இருக்கிறது என்பதையும் கூட அவர்கள் களப்பணியிலே உறுதி செய்து எங்களுடைய தகவல் உண்மையானது என்று நிரூபித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற பணி எந்த அளவில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த இடத்தை வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். அதே போன்று பொற்பனை கோட்டையிலே நாங்கள் பழங்கால உருக்காலை கண்டுபிடிக்கப்பட்டது சார்ந்து செய்தி வெளிப்படுத்திய பிறகு அந்த இடத்திற்கு தொழில் துறை சார்ந்த பணியாளர்கள் வந்திருந்து இது உருக்கு உலை இல்லை என்று அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டதாக ஒரு தினமலர் நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு நாங்கள் இந்த இந்த செய்தி குறித்து எங்களது தரவுகளையும் நாங்கள் இது சார்ந்து தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த விஷயங்களையும் அந்த பத்திரிகையில வெளிப்படுத்தியிருந்தோம். அதாவது 1938 புதுக்கோட்டை ஸ்டாட் மேனுவல் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அதுல இந்த பகுதியில் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் 14 நூற்றாண்டிலேயே அதாவது வீரபாண்டியனுடைய 4வது ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் உருக்கு தொழிற்சாலை இருந்ததாக கல்வெட்டு தெரிகிறது என்கிற செய்தியை அது சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமஸ்தானத்திற்கு பெய்லி அறிக்கை என்று ஒரு அறிக்கை பெறப்பட்டது சமஸ்தானத்திற்கு. அந்த புள்ளி விவர அறிக்கையில 1300 ரூபாய்க்கு அப்பொழுதே உருக்கு தாது விற்பனை செய்யப்பட்டுகிறது என்கிற தகவல் வைக்கப்பட்டிருந்தது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக்கழக நிறுவனர் மங்கனூர் ஆ மணிகண்டன் அவர்களை நேர்கண்டு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
இந்த தகவலை மேற்கோள் காட்டி அது மட்டும் இல்லாமல் சென்னாக்குடி என்கிற அந்த நெருப்பு உலை என்பதை நாங்கள் நிறுவியிருந்தோம். அது சென்னாக்குழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் அது சேனக்குழியாக இருந்திருக்கலாம், சென்னாக்குழி பிறகு மாற்றமடைந்து அது சேனைக்குழி என்று ஆயிருக்கலாம் என்று தகவல் பகிர்ந்திருந்தார்கள். நாங்கள் சென்னாக்குழி என்பதே சங்ககால பெயர் என்பதை நிறுவி செம்மையான நாக்கு அதாவது சோப்பு நெருப்பு எரிகின்ற நெருப்பு ஜுவாலை எரிகின்ற குழி என்பதைத்தான் சென்னாக்குழி என்று இதனால் வரையில் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை பகிர்ந்தோம். அதன் பிறகு சென்னாக்குழி என்பது சுத்த தமிழ் வார்த்தை தான், அது வந்து சிவப்பு நிறமுடைய சுவாலை நெருப்பு சுவாலை எரிகின்ற ஒரு குழி என்பது நிரூபித்த பிறகு அது அந்த பகுதியிலே ஒரு உருக்காலை அது பணிக்கு செல்கிற போது அந்த பணியும் இடமும் அந்த இடத்தை சார்ந்துதான் நம்ம தமிழ் பெயர்கள் பெரும்பாலும் இருக்கும். காரண பெயர்கள் அடிப்படையில அந்த அடிப்படையில் காரண பெயரோடு சென்னாக்குழி இருந்தது, சேனைக்குழி இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். அதன் பிறகு அதே பத்திரிகையை மாற்று செய்தி வெளியிட்டிருந்தார்கள். எங்களுடைய பணியை அவர்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம எங்களது பணி இடம் சார்ந்து அவர்கள் மேலாய்வு செய்து சில விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். என்றாலும் நாங்கள் இது சார்ந்து இந்திய தொழில் துறைக்கும் தமிழக தொழில் துறைக்கும் தொடர்ச்சியான விரிவான அறிக்கையை வெளிப்படுத்தி ஏற்கனவே ஒரு சில முறைகள் அனுப்பியிருக்கிறோம். தற்போது மேலும் எங்களுடைய அடுத்த கட்ட ஆய்வு தகவல்களை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அது சார்ந்து அவர்கள் மேலாய்வு செய்து இந்த இடத்தை உறுதிப்படுத்தி உலகம் முழுவதும் தெரியப்படுத்தினால் நமது பகுதியில் தமிழர்களுடைய தொன்மையான அந்த பாரம்பரியத்தை ஒரு காப்பதாக அமையும் என்கிற நோக்கத்தில் தான் எங்களுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் கண்டுபிடித்த இந்த சிவப்பு கருப்பு நிற மட்பானைகள் 2500 வருடங்களுக்கும் மேற்பட்டவை என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அவற்றை நீங்கள் விஞ்ஞான அடிப்படையில் அதாவது கார்பன் டேட்டிங் போன்று ஏதாவது செய்துதான் சொல்கிறீர்களா அல்லது வேறு ஏதாவது வைத்து சொல்கிறீர்களா?
ஆமாங்க, கார்பன் டேட்டிங்ல உறுதியாக ஆண்டுகளை குறிப்பிட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. நாம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சில புத்தகங்களுடைய மிகப்பெரிய ஆய்வாளருடைய புத்தகங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிற தரவுகளின் அடிப்படையில நம்ம வெளிப்படுத்துறோம். அதுல குறிப்பா ஏ சுந்தரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு, பெரும்பாலும் பெருங்கற்படை அகல் ஆய்வுகள் கிடைக்கக்கூடிய குறியீடுகள் 3000-4000 வருடம் சார்ந்ததாக இருக்கும்னு அவரு வெளிப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் காலகட்டத்தை குறிப்பதிலே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அது சார்ந்த அறிவியல் நடைமுறை என்பது அதிக செலவினம் என்பதனால அதை பெரும்பாலும் மேற்கொள்றதில்ல. இப்போ கீழடியிலே கூட இந்த இடத்திற்கு சரியான காலகட்டத்தை குறிப்பதிலே சிக்கல் இருப்பதை நாம வந்து பாக்குறோம். இப்ப இதனாலதான் நாம வந்து என்ன சொல்றோம்னா இப்ப எங்களுக்கு ஒரு பானையினுடைய மேல் மணல் பகுதியினுடைய பல்லு ஒரு பல்லு கடவாய்ப்பல்லுடைய ஒரு பல் ஒண்ணு கிடைச்சிருக்குது. அது இல்லாம இந்த பானையிலே சில கறிக்கொட்டைகள் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து என்ன நினைச்சிருக்கோம், தெர்மோலுமினசன்ஸ் சொல்லக்கூடிய வெப்ப ஒளிர்ம சோதனைக்கு உட்படுத்தினோம்னா ஆண்டை வந்து துல்லியமா கணிக்க முடியும்னு நாங்க கருதுறோம் ஐயா. கதிரியக்க சோதனை செய்வதும் வெப்ப ஒளிர்ம சோதனை செய்யறதும் கிட்டத்தட்ட சரியான காலகட்டத்தை உறுதிப்படுத்த முடியும். ஒரு 50,000 மேல செலவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு தொல்லியல் துறை அதை செஞ்சா ஒவ்வொரு இடத்துலயும் இது மாதிரி கண்டுபிடிக்க எடுக்கக்கூடிய காலங்களை துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய புத்தக தரவுகளை வைத்துதான் நம்ம வந்து இப்போ உள்ள காலங்களை கணிச்சிருக்கிறோம்.
நல்லது மணிகண்டன், நீங்கள் ஒரு மேல்நிலை பள்ளி ஆசிரியர், அதே போல் உங்களது குழுவில் இருக்கும் மற்றவர்களும் ஏதாவது ஒரு தொழில் புரிவார்கள் என்று நம்புகிறேன். அப்படியான உங்களுக்கு உங்களது தொழில் நிலையத்தில் எப்படியான ஆதரவு இருக்கிறது, உங்கள் வீட்டில் எப்படியான ஆதரவு இருக்கிறது இதற்கு?
என் வேலைத்தளத்தை பொறுத்தவரையில் என்னுடைய பணி சார்ந்து அலுவலர்களோ ஆசிரியர் பெருமக்களோ சகோதர என்னுடைய பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களோ உத்வேகத்தை அளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் நான் பள்ளி நேரங்களிலோ அல்லது பணி செய்து கொண்டிருக்கும் போதோ இந்த பணிக்கு செல்வதில்லை. எப்பொழுது எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கான நேரத்தில் என்னுடைய மனைவிக்கான நேரத்தில் நான் தமிழுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் கருதுகிறேன். என் தாயையும் என் தமிழையும் நான் ஒன்றாக பார்க்கிறேன். என் குடும்பத்தையும் தமிழையும் ஒன்றாக பார்ப்பதுடைய காரணத்தினால் என்னுடைய ஓய்வு நேரத்தை நான் வீட்டிலேயே செலவழிப்பதை விடவும் இந்த பணிக்காக செலவழிப்பது தான் மிகுதி. என்னுடைய நண்பர்களை பொறுத்தவரையும் என்னுடைய எண்ண ஓட்டத்தோடு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக ஒரு ஞாயிறு கூட ஓய்வு இல்லாமல் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஓய்வு நாங்கள் முழுமையாக புதுக்கோட்டையினுடைய வரலாற்று தொன்மங்களை வெளிப்படுத்துவதுதான் பிரதானமாக இருப்பதால் எங்களுக்கு ஓய்வு பொருட்டாக இல்லை. இதுல என்னோட சக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் என்னை போன்ற பணியாற்றுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், இயற்கை வேளாண்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. சி ஆ மணிகண்டன், ஐயா குமரேசன் போன்றவர்கள் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டிருக்கிறவர்கள். புகைப்படை தொழிலே பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் புதுகை செல்வா, அவர் வந்து புகைப்படை தொழிலகம் வைத்துகிறார். ஆனாலும் அவர் அது நேரம் போக மீதி இருக்கிடங்களில் இந்த இடங்களை நாங்கள் பதிவும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஒருவேளை அது அழிந்து போக கூடாது என்பதனால அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம், முறையான பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். சமீபமாக கூட அந்த ஒவ்வொரு இடங்களிலும் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பேட்டிகளையும் எடுத்து அந்த இடம் சார்ந்த பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய உணவக தொழில் மேற்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றவர்கள், பத்திரிகையில இருக்கிற நண்பர்கள் பத்திரிகை துறையில இருந்தாலும் கூட இதை ஒரு ஆய்வு நோக்கத்தோடு எங்களோட கைகோர்த்திருக்கிறார். ஆக என்னுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்றால், நமது தொன்மம், நமது வரலாறு, புதைந்து கிடக்கிற வரலாறை முடிந்த வரையிலே மீட்டெடுக்க வேண்டும், உண்மை வரலாற்றை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் தான்.
நீங்கள் அகலாய்வு செய்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் சித்தனவாசல் என்ற ஒரு சமண கோயில் இருக்கிறது. அங்கே பழைய ஓவியங்கள் இருப்பதை அறிந்து அது குறித்த ஒரு நிகழ்ச்சியை இந்த வானொலிக்காக படைத்திருந்தோம். அந்த சித்தனவாசலுக்கு அருகில் தான் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறதா அல்லது எப்படி?
ஐயா, இப்ப சித்தனவாசல் அருகே தான், சித்தனவாசல் குடுமையான் மலை அது வேறு வேறு சாலை இருந்தாலும் கூட அந்த பகுதியிலேயே நாங்கள் எங்களுடைய குழு மூலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற விசலூர் என்கிற இடம், அது ஒரு கற்றளி இருந்திருக்கிறது. அந்த கற்றளி வந்து இருக்கு வெளியூர் காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும், வெளியூருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த கற்றளி ஒன்று, ஒன்பதாவது, எட்டு கற்றளி புதுக்கோட்டையில் இருக்கிறது, அதுல ஒன்பதாவதாக இது தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது எங்களது குழுவின் மூலமாக. இதுல ஒரு சிறப்பு என்னென்றால், பெரும்பாலும் முருகன் மயிலிலேதான் இருப்பதாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடும்பால் இருக்கிற மூவர் கோயிலே அவ்வாறு ஒரு முருகன் யானையில இருப்பதாக ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது விசல்லூர்ல நாங்கள் பார்த்திருக்கிற முருகன் யானை மீது அமைந்திருக்கிற அந்த சிலை எங்களுக்கு தெரிந்தவரையில் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம்.
அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறீர்கள் மணிகண்டன்?
எங்களுடைய தமிழ் எண்கள் சார்ந்த எந்த எங்கெங்கெல்லாம் பயன்பாட்டில் இருந்ததுங்கிறது குறித்துதான் என்னுடைய ஆய்வுகள் இருந்துகிட்டு இருக்கு. தமிழ் எண்கள் இப்போ இது எந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும், நம்ம தமிழ் எண்கள் எண்முறையும் ஆப்பிரிக்கனுடைய எண்முறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது. பழங்கால எண்முறை ஆப்பிரிக்க எண்முறையினுடைய அடிப்படை, பெரும்பாலும் தொன்மம். இப்ப இருக்கிற ஆப்பிரிக்கல வந்து இப்ப இருக்கக்கூடிய அரபிக் நியூமரல்ஸ் எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. பழங்கால மொழிகள் பேசுகிற அந்த மொழிகள் எல்லாமே கொண்டிருக்கிறது, அதற்கென்று சுய எண்களை கொண்டிருக்கிறது. அந்த எண்கள் நம்ம இப்பொழுது தமிழ் எண்கள் நூறு என்றால் இரண்டு நூறுன்னா இரண்டு போட்டுவிட்டு பிறகு நூறுக்கான குறியீடை போட்டு இருநூறு என்று போடுவோம். 3230 மூன்று போட்டு பிறகு 1000 போட்டு இரண்டு போட்டு 100 போட்டு அதற்கு பிறகு யா என்கிற குறியீடை 10 குறியீடை வெளியிடுவோம். அது நீண்டதா இருந்தாலும் இதுல கழித்தல் கூட்டல் போன்ற விஷயங்களை செய்யற போது எளிதாக இருக்கும். சாதாரண ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு எளிதாக நம்ம பழைய கணக்கீட்டு முறை எளிதாக இருந்திருக்கும். இப்ப நம்ம உலகம் முழுவதும் ஒரே கணக்கீட்டு முறை வந்ததுனால நாம வந்து இப்ப இதுக்கு நம்ம வந்து இதுக்கு தங்களை வந்து மாற்றிக்கொண்டோம். ஆனா பழங்கால முறை என்பது ஒரு பக்கவாட்டில அதை சொல்லி கொண்டு வந்திருந்தோம்னா மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு அதன் பெரிய எண்களா எழுதுற மாதிரி இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்பது மிக எளிதா இருக்கும். இது கணினி வந்துட்டதுனால நம்ம அந்த முறையை கடைபிட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பண்பாடை இழக்காமங்கிற அடிப்படையில என்னுடைய ஆய்வுகள் தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கிறது.
நல்லது மணிகண்டன், நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நீண்ட நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி. SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி.
மிக்க நன்றியா. உங்களுடைய இந்த சிறப்புமிக்க இந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களில் எனக்கு ஒரு இடத்தை அமைத்து கொடுத்த ஆஸ்திரேலியா நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வானொலிக்கு எனது அன்பு கடந்த தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.